அன்பர்கள் அன்பருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 24 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் முக்கிய எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் குறித்து கஃபே அமைப்பு கண்டனம் தெரிவித்திருப்பது குறித்து அந்த அமைப்பின் கருத்துக்கள்.
இதே நேரம் இன்னும் ஒரு அமைப்பின் ஊடாக ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வந்த பேரணியின் மூலமாக ஒரு கலவர நிலைமை அவ்விடத்தில் ஏற்பட்டது.
இலங்கையின் கிழக்கிலும் வடக்கிலும் மோசமடைந்து வரும் வெள்ள நிலைமைகள் குறித்த நேரடி விவரங்கள்.
பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டம் நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் உடனான தொடர்பு, போக்குவரத்து தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களின் உடான துண்டிப்பு மட்டுமல்ல, பல கிராமங்கள் ஏனைய பகுதிகளோடான தரவழி துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன.
இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 60 பேருக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக பலகணியில் சுனாமி ஆழி பேரலை தாக்கி 10 ஆன நிலையில் இந்தோனேஷியாவின் அச்சே பகுதியின் இன்றைய நிலைமை குறித்த பெட்டகம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இடத்தில் தன்னுடைய போர் விமானம் ஒன்று விழுந்துவிட்டதாகவும், அந்த விமானம் ஓட்டியை சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் பிடித்து வைத்திருப்பதாகவும் ஜோர்டான் ராணுவம் கூறியிருக்கிறது. வெப்பத்தை உணர்ந்து இலக்கை அடைந்து தாக்கும் ஏவுகணை மூலமாக ஒரு போர் விமானத்தை சிரியாவின் ராக்கா நகர் அருகே தாக்கி அழித்திருப்பதாக இஸ்லாமிய அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த விமானி ஒரு ஏரியிலிருந்து இழுத்து வரப்படுவதை இஸ்லாமிய அரசு வெளியிட்ட புகைப்படங்கள் காட்டுகின்றன. இஸ்லாமிய அரசுக்கு எதிராக வான் தாக்குதல்களை நடத்தி வரும் 4 அரபு நாடுகளில் ஒன்று ஜோர்டான். கூட்டுப்படைகளுக்கு ஏற்பட்ட முதல் விமான இழப்பு இது என்று கருதப்படுகிறது.
காசாவின் எல்லையோரமாக இஸ்ரேலிய பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட இஸ்ரேலிய படையினர் மீது பாலத்தீன துப்பாக்கிதாரிகள் நீண்ட தூரம் இலக்கு வைத்து தொடுகின்ற துப்பாக்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தியதை அடுத்து காசாவின் இலக்குகள் மீது தமது படையினர் விமானம் மற்றும் தாங்கிகள் மூலம் தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கின்றது. தமது போராளிகளில் ஒருவர் இதில் கொல்லப்பட்டதாக காசாவை ஆட்சி செய்கின்ற ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய சிப்பாய் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். ராக்கெட் ஒன்று எல்லையின் ஊடாக சுடப்பட்டதை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஹமாஸ் ராணுவ தளத்தின் மீது குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தியிருந்தன.
அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒரு கருப்பின இளைஞர் காவல்துறை அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அமெரிக்க போலீசார் நியாயப்படுத்தியிருக்கின்றனர். ஆகஸ்ட் மாதம் இதே பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் பெரும் வன்முறைகளுக்கு வித்திட்டது. அன்டோனியோ மார்டின் என்ற அந்த கருப்பின இளைஞர் காவல்துறை அதிகாரிக்கு முன்பு துப்பாக்கியை நீட்டியதாகவும், அந்த நிலையில்தான் அவர் சுடப்பட்டதாகவும் உள்ளூர் காவல்துறை தலைவர் ஜான் பெல்மர் சற்று நேரத்துக்கு முன்பு தெரிவித்தார்.
You know, when we have somebody that's pointing a gun at a police officer, there's not a lot of time.
அந்த இளைஞரை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஆயுதங்களைத்தான் பயன்படுத்தியிருக்க வேண்டும், அவரை சுட்டிருக்க கூடாது என்று வரும் விமர்சனங்கள் நியாயமற்றவை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியான பிறகு பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் வெகுசன் என்ற பகுதியில் ஆயுதம் ஏந்தியிருக்காத ஒரு 13 நபரை வெள்ளையின அதிகாரி சுட்டுக் கொன்ற சம்பவத்தால் பெரிய அளவிலான வன்முறைகள் ஏற்பட்டது.
சோமாலியாவின் புதிய பிரதமராக ஒமர் அலி ஷர்மாக்கே நியமிக்கப்படுவதற்கு அந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கின்றது. கடந்த 2 பிரதமர் பதவிக்கு வருகின்ற 3வது நபர் இவர் ஆவார். அவருக்கு ஆதரவாக பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த மாதத்தின் முன்னதாக முந்தைய பிரதமர் அப்தி வெலி ஷேக் அகமத் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. அவரை பதவி நீக்கம் செய்ய முன்னர் எடுக்கப்பட்ட 3 முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்திருந்தன. பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அப்தி வெலி ஷேக் அகமதுக்கும் நாட்டின் அதிபராக இருக்கின்ற ஹசன் ஷேக் மஹமுதூன் அவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையில் நடைபெறுகின்ற அரசியல் உள்மோதல்கள் காரணமாக அரசின் செயற்பாடுகள் முடங்கி போயிருக்கின்றன என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள்.
நைஜீரியாவின் போர்னோ மாகாணத்தில் அனைத்து வாகன போக்குவரத்துக்கும் அதிகாரிகள் தடை வைத்திருக்கின்றனர். போக்கோ ஹராம் தீவிரவாதிகளால் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை தடுக்கவே இந்த நடவடிக்கை என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வாகன தடை இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமது இருப்பிடங்களுக்கு செல்லும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி வருகின்றனர். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள போர்னோ, யோபோ மற்றும் அடமாவா ஆகிய மாகாணங்களில் போக்கோ ஹராம் தீவிரவாதிகளின் செயல்பாடு மிகவும் அதிகமாக இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளில் அந்த தீவிரவாதிகள் கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் தேவாலயங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 2011 நாட்டின் தலைநகர் அபுஜாவுக்கு அருகே உள்ள ஒரு தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 அதிகமானோர் கொல்லப்பட்டனர்.
ஆஸ்திரேலியாவில் தீவிரவாத தடுப்பு காவல்துறையினர் இரண்டு நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள். சிட்னி நகரில் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு விடுதி முற்றுகிடப்பட்டு அதில் மூன்று பேர் பலியானதற்கு பிறகு இந்த கைதுகள் நடந்திருக்கின்றன. அரசு நிறுவனங்களை இலக்கு வைத்து தாக்க நடத்தும் திட்டத்துக்கான ஆவணங்களை மற்றவர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையை தொடர்புபட்டிருந்தார் என்று கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் முக்கிய எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகத்தின் மீது இன்று திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதாக தாம் கூறும் தாக்குதல் குறித்து கஃபே என்ற நீதியானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கான அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தேசிய அமைப்பாளர்களில் ஒருவரான அகமது மனாஸ் மக்கீன் அவர்களை கேட்டார் சீவகன்.
முற்பகல் 10:20 மணி அளவில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னதாக ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பில் கஃபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். அதாவது எமது அமைப்பின் அறிக்கைக்கு இணங்க, இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் சுதந்திர கல்வி சேவையாளர்களின் சங்கத்தின் ஊடாக ஒரு கூட்டம் ஒன்றை பொது வேட்பாளர் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தமை தொடர்பில் அனைவருக்கும் அறிந்த விடயம். இதே நேரம் இன்னும் ஒரு அமைப்பின் ஊடாக ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வந்த பேரணியின் மூலமாக ஒரு கலவர நிலைமை அவ்விடத்தில் ஏற்பட்டது.
அந்த வழியாக வந்த அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் யார்? அவர்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள்.
அதாவது அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயத்துக்கேற்ப இது ஒரு அமைச்சர் ஒருவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பான பெடரேஷன் ஆஃப் நேஷனல் ஆர்கனைசர்ஸ் என்று சொல்லக்கூடிய FNO என்ற அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன.
சரி, இதில் யார் யாரை தாக்கினார்கள், என்ன நடந்தது?
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தின் உட்பிரதேசத்தில் தான் இன்றைய தினம் அந்த ஏற்கனவே கூறப்பட்டதை போன்று அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு முன்பாக வருகை தந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவர்களின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட கோஷங்களின் மூலமாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் அவ்விடத்துக்கு வருகை தந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தை நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மூலமாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் அதே போன்று ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டவர்களுக்கும் இடையே கைகலப்பும் தாக்குதல்களும் தொடர்ச்சியாக இடப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.
சரி, இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ்காரர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா? ஏனென்றால் இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கவிருப்பதாக நேற்றே செய்திகள் எல்லாம் வந்திருந்ததாக கூறப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலை போலீஸ் தரப்பினர் இது தொடர்பாக நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லையா?
போலீஸ் திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அவ்விடத்தில் இருந்தார்கள். ஆனாலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் போது அவர்கள் இருந்தாலும் ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக நிறுத்தக்கூடிய அமைப்பில் அவர்களது செயற்பாடு அமையவில்லை என்பதை காணக்கூடியதாக இருந்ததை நமது கண்காணிப்பாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
ஆகவே போலீஸ்காரர்கள் அந்த விடயத்தில் சரியாக செயற்படவில்லை என்று உங்களுடைய கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றார்கள். அப்படியா?
கண்காணிப்பாளர்களின் தரவுகளுக்கேற்ப அந்த விடயம் தொடர்பில் கூறலாம்.
சரி, இது தொடர்பாக நீங்க போலீஸ் தரப்பினரிடம் எடுத்து கூறியிருக்கின்றீர்களா, என்ன செய்திருக்கின்றீர்கள்?
தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இதுவரை காலம் வரைக்கும் போலீஸ் திணைக்களத்தின் ஊடாகவும் அதே போன்று வேறு சம்பந்தப்படக்கூடிய திணைக்களங்களின் ஊடாகவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத சந்தர்ப்பத்தில் எமது அமைப்பின் ஊடாக குறிப்பாக தேர்தல் ஆணையாளர் அவர்களுக்கு அந்த விடயம் தொடர்பாக முறைப்பாடுகளை மேற்கொள்வதோடு அதே போன்று உரிய திணைக்களத்தின் பிரதான அதிகாரிகளுக்கும் இது தொடர்பில் நாங்கள் முறைப்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம்.
கஃபே அமைப்பின் தேசிய அமைப்பாளர்களில் ஒருவரான அகமது மனாஸ் மக்கீன். இலங்கையின் கிழக்கிலும் வடக்கிலும் தொடர்ந்து பெய்து வரும் பெருமழை காரணமாக அங்கு வெள்ள நிலைமைகள் மோசமடைந்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கிலங்கையின் இன்றைய நிலைமைகள் குறித்த தகவலை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 பேரும் அம்பாறை மாவட்டத்தில் ஒருவரும் என 4 பேர் உயிரிழந்துள்ள அதே வேளை திருகோணமலை மாவட்டத்தில் ஒருவர் வெள்ளத்தில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் இன்று மாலை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ள 15,000 குடும்பங்களைச் சேர்ந்த 60,000 பேர் 141 நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ளார்கள்.
வீடு உள்ள தண்ணி சாமான் எல்லாம் கொஞ்சம் பரன் போட்டு மேல தூக்குற அளவுக்கு 2-3 எடுத்து வச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள படுக்கிறதுக்கு கூட சரி இல்ல, அதால ஸ்கூலுக்குள்ள வந்து அதிபரோட கதைச்சிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கோம். சாப்பாடு எல்லாம் கிடைக்கிற மாதிரி உடுப்புகள் அதுதான் தேவைப்படுது. உள்ள வீட்டுக்கு வச்சுட்டு அவரு வச்சிட்டு மாதிரி வாங்கி தள்ளிக்கிறாங்க. என்ன செய்ய போட்டு பிள்ளைகளுக்கு காணாது போய் துணிஞ்சுட்டு வச்சிட்டு வாயல் 4 உள்ள கறது 2 உள்ள கறது 3 உள்ள கறது எல்லாம் அப்படி அலுவலப்பட்டு அந்த விதமாக நான் திட்டம் எங்கட வீட்டுக்கு போய் கூட நிக்கலாது. அப்படி தண்ணி இருக்கு. மழை விட்டோனையும் கொஞ்சம் வெள்ளம் படியும், மழை பெஞ்சோனையும் திரும்ப வெள்ளம் வருகிறது ஐயா. அப்படி ஒரு நிலப்பாட்டுல இருக்கிறோம்.
வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் என தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தற்போதைய நிலவரம் தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய அரசாங்க அதிபர் பி எம் எஸ் சார்ஸ்,
மட்டக்களப்பு மாவட்டத்திலே 103 முகாம்களில் 12,012 குடும்பங்களும் 41,419 நபர்களும் தற்போது மக்களை தங்க வைத்திருக்கின்றோம். அதை விட நண்பர்கள் உறவினர்களோடு 38,329 குடும்பங்களும் 136,186 நபர்களும் தங்கியிருக்கின்றார்கள். பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டம் நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் உடனான தொடர்பு, போக்குவரத்து தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களின் உடான துண்டிப்பு மட்டுமல்ல, பல கிராமங்கள் ஏனைய பகுதிகளோடான தரவழி துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதிகளுக்கு நாங்கள் சகல பகுதிகளுக்கும் படகுகளை வழங்கி இருக்கின்றோம். அவற்றை இராணுவத்தினரதும் கடற்படையினரதும் உதவியோடு அந்த படகுகளின் ஊடாக போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது
என்று குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் பி எம் எஸ் சார்ஸ்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். வட இலங்கையிலும் நிலைமைகள் மோசமாக இருப்பதாகவே தெரிவிக்கிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக வட இலங்கையில் 12,000 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 50,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இவர்களில் 15,000 அதிகமானவர்கள் 80 நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். வடமாகாணத்தில் உள்ள அனைத்து குளங்களும் நிறைந்து வருகின்றன. இந்த பிரதேசத்தின் பெரிய குளங்களில் ஒன்றாகிய கிளிநொச்சி இரணமடு குளத்தின் நீர்மட்டம் உயர்ந்து தொடர்ச்சியாக பெருமளவு நீர் குளத்துக்கு வந்து கொண்டிருப்பதனால் குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. பெருகி வரும் வெள்ளம் காரணமாக பல இடங்களில் வீடுகளுக்குள் நீர் புகுந்திருக்கின்றது. வீதிகளை குறுகறுத்து வெள்ளம் பாய்வதனால் போக்குவரத்துகளும் பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அடைமழை காரணமாகவும் அனுராதபுரத்தில் உள்ள அனைத்து குளங்களும் நிரம்பி வழிந்தோடும் மழை நீர் அங்கிருந்து மல்வத்தோயா என்று அழைக்கப்படுகின்ற அருவியாற்றின் ஊடாக மன்னார் மாவட்டத்தை வந்தடைவதனாலும் மன்னார் மாவட்டத்தின் பெருநிலப்பரப்பு வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றது. அருவியாற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ள நீர் கரைபுரண்டோடுவதனால் மடுரோட் பகுதியிலிருந்து முருங்கன் நகரை அண்டிய பகுதி வரை கிராமங்களும் வயல் நிலங்களும் காட்டுப்பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் மதமாச்சி வவுனி ஆகிய நகரங்களிலிருந்து மன்னார் நோக்கி செல்லும் வீதியில் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை அந்த மாவட்டத்தில் உள்ள குஞ்சுக்குளம் என்ற கிராமம் வெள்ளம் சூழ்ந்திருப்பதனால் முற்றாக பிற இடங்களிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தின் நிலைமைகள் குறித்து கூடுதல் விவரம் என்ன என அந்த மாவட்டத்தின் இடர் முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் முகமது ரியாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
எமது மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 2,434 குடும்பங்களைச் சேர்ந்த 8,979 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் 39 நலன்புரை நிலையங்களில் வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு மற்றும் ஏனைய நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருந்தபோதும் மன்னார் மாவட்டத்திலே குஞ்சிக்குளம் என்று சொல்லக்கூடிய மடு பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த கிராமத்தில் தரைவழி பாதை முற்றாக தடைப்பட்டதன் காரணமாக இன்று நாங்கள் ஹெலிகாப்டர் மூலமாக அங்கு வசிக்கின்ற 272 குடும்பங்களுக்கும் உலர் உணவு பொதிகளை நாங்கள் வழங்கி வைத்தோம். 2 வாரங்களுக்கான உணவுகள் அது. அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளையும் வழங்கியிருந்தோம்
என்றார் மன்னார் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் முகமது ரியாஸ் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் பிரிவினை கோரி போராடும் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல் ஒன்றில் குறைந்தது 60 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். கொல்லப்பட்டவர்களில் பெண்களும் சிறார்களும் அடங்குவார்கள். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனும் அச்சங்களும் மேலோங்கியுள்ளன. நடைபெற்றுள்ள இந்த தாக்குதலை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அசாம் மாநிலத்தின் மூத்த அதிகாரிகள் கண்டித்துள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு தேசிய போடோலாந்து ஜனநாயக முன்னணியின் ஒரு பிரிவினரே காரணம் என்று காவல்துறையினர் கூறுகின்றார்கள். அவர்கள் அசாம் மாநிலத்திலிருந்து ஒரு பகுதியை தனியாக பிரித்து போடோ மக்களுக்கான சுதந்திரமான ஒரு தாய்நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக போராடி வருகின்றார்கள். நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த தாக்குதல் பூட்டானுடனான எல்லைப் பகுதியில் உள்ள தொலைதூர கிராமங்களில் போடோ இன மக்கள் வசிக்காத பகுதிகளில் நடைபெற்றுள்ளது. இதையடுத்து சோண்டிபூர் பகுதியில் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவை அதிகாரிகள் பிறப்பித்துள்ளார்கள். அங்கு மட்டும் 10 பெண்கள் உட்பட குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் தேயிலை தோட்டங்களில் வேலை பார்த்து வரும் பழங்குடியினத்தவர்கள் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தாக்குதலை நடத்தியவர்கள் கால்நடையாகவே வந்தனர் என்றும், பலவந்தமாக குடிசைகளின் கதவுகளை திறந்து துப்பாக்கிச் சூடுகளை நடத்தினர் என்று தப்பி வந்தவர்கள் காவல்துறையினரிடம் கூறியுள்ளார்கள். சிலர் வீட்டிலிருந்து வெளியே இழுத்து வரப்பட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். கடந்த காலங்களில் உள்ளூர் பழங்குடியின மக்களை மட்டுமல்லாமல் அந்த பகுதிகளில் குடியேறியிருந்த முஸ்லீம் மக்களையும் போடோ கிளர்ச்சியாளர்கள் கொன்றுள்ளார்கள். அவ்வகையில் கடந்த மே மாதம் கொக்ராஜார் மற்றும் பக்சா மாவட்டங்களில் 32 முஸ்லீம் மக்கள் இவர்களால் கொல்லப்பட்டிருந்தார்கள். அசாமில் போடோ மக்களுக்கான சுயாதீனமான பிராந்திய கவுன்சில் என்று ஒன்று உள்ளது. அதை போடோலாந்து மக்கள் முன்னணியே ஆட்சி செய்து வருகின்றார்கள். கடந்த பல ஆண்டுகளாகவே அசாமில் இனக்குழுக்களுக்கிடையே மோதல்களும் பிரிவினைவாதிகளின் வன்முறைகளும் நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது தாக்குதல் நடைபெற்றுள்ள இடங்களில் மேலும் வன் செயல்கள் நடைபெறாமல் தடுக்க மத்திய அரசின் ஆயிரக்கணக்கான படைகள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். இங்கு இந்த கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 67 உயர்ந்திருப்பதாகவும், இதை எதிர்த்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் அங்கிருந்து தற்போது கிடைத்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து தமிழ்நாடு செய்தி குறிப்பு ஒன்று. தமிழ் திரைப்படத்துறையின் முக்கிய ஆளுமைகளில் ஒருவரான இயக்குனர் கே பாலச்சந்தர் நேற்று செவ்வாய்க்கிழமை மறைந்தார். அவரது தகனம் இன்று நடந்து முடிந்திருக்கிறது. அவரது திரையுலக பங்களிப்பு குறித்த ஒரு பெட்டகத்தை தயாரித்து வழங்குகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழ் திரையுலகில் பல நாயகர்கள் மற்றும் நாயகிகளை உருவாக்கிய கே பாலச்சந்தர் கடைசியாக உத்தம வில்லன் என்னும் படத்தில் நடித்து முடித்து உலகிலிருந்து விடைபெற்றுள்ளார். தமிழ் திரையுலகில் பல புதுமைகள், மாறுதல்கள், அறிமுகங்கள், தயாரிப்புகள், விருதுகள் என அவரது பங்களிப்புகள் நீண்டு கொண்டே போகும். திரையுலகில் 50 ஆண்டுகளாக பங்காற்றி வந்த அவரது பூ உலக வாழ்வு இன்றைய தகனத்துடன் முடிவுக்கு வந்தது.
சார், நான் என் ஊர் பக்கம் போறேன் சார், எனக்கு இந்த தொழிலே வேணாம் சார்.
ஊருக்கு போய்
சார், நானும் தான் எத்தனை நாளைக்கு இந்த கிருதா வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரியா சுத்திட்டு இருப்பேன் சார். எங்க அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க, நானும் காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார்.
தெரியுது, இந்த பசங்களுக்கு பயந்துகிட்டு கல்யாணம்.
ஐயோ, அதெல்லாம் ஒரு நிச்சயமா கல்யாணம் தான் சார், நான் இனிமே கண்டவனுக்கு பயப்பட வேண்டியதில்லையா?
பொட்டாட்டிக்கு மாத்திரம் பயந்தா போதும் இல்ல.
மறைந்த கேபியின் திரை வாழ்க்கை 50 ஆண்டுகளுக்கு முன்னர் எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் என்கிற திரைப்படத்திற்காக உரையாடல் மட்டும் எழுதியதன் மூலம் தொடங்கியது. திரையுலகில் பலர் வாழ்வதும் வீழ்வதும் பின்னர் மீண்டு வருவதும் புதிதல்ல என்பதற்கு பாலச்சந்தரும் விதிவிலக்கல்ல. 44 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறார் நடிகர் சிவகுமார்.
நாடகமாகிந்து நவகிரக படம் பண்ணும் போது நாகேஷ் பிசி, மேஜிஸ்டராஜ பிசி, நடிக்கிற எல்லாமே பிசி, வேற வழி இல்லாம பாலச்சந்தருக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா போய் 1970 ஹார்ட்ல ஹோல் விழுந்து வேற வழி இல்லாம வீட்டுல படுத்திருக்காரு. அப்ப நான் வீடு போய் பாக்க சொன்னாரு, என் வாழ்க்கை முடிஞ்சதா சிவான் சொன்னார். இல்ல சார், முடியாது, இன்னொரு லைஃப் இருக்குன்னு சொன்னேன். 6 உட்காந்து படுக்கையில் இருந்துகிட்ட யோசனைதான் அந்த அரங்கேற்றம் படம். அரங்கேற்ற படத்துல ஒரு பிராமண கம்யூனிட்டி இவர் பிறந்துட்டு பிராமண பெண்மணி ஒட்டி விபச்சாரம் பண்ணாடு படத்தினால என்டைய தமிழ்நாட்டு பிராமணர்கள் சங்கமே எடுத்து ஃபைட் பண்ணிச்சு. அதை தாண்டி படம் எடுத்தாரு. அப்போ சத்தியம் பண்ணாரு, நான் இனிமேல் உயிரே போனாலும் சிகரெட் பிடிக்க மாட்டேன், பிசி நிலையில் வச்சு படம் எடுக்க மாட்டேன், படத்தில் ஏதாவது நல்ல செய்தி சொல்லியே தேர்தல் முடிவு பண்ணியிருக்கேன், 5000 ஆண்டுகளாக ஆணாதிக்கும் உலகத்தில் பெண்களை போட்டுக்கூடிய படமாக அதை எடுப்பேன் முடிவு பண்ணி அரங்கத்தை எடுத்தாரு. சொல்லத்தானைக்கு எடுத்தாரு, அவர்கள் படம் எடுத்தாரு, அவரோட தொடக்கத்தை படுத்தாரு, மனதில் உறுதி பண்ணி படுத்தாரு. நீ பாருங்க, பாரதிய படம் எந்த படம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் பெருமைப்படுத்தக்கூடிய படமாக
இருக்கும். புதுசாக ஒரு புடவை கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படுறத பார்த்தேன், வாங்கி கொடுத்தேன், அதில் என்ன தப்பு?
என்ன கேட்டியடா, என்ன கேட்டடா நீ?
இறக்கப்படுறதுக்கு கூட அப்பாவோட அனுமதி கேட்கணும்னு எனக்கு தோணல.
அது இறக்கம் தான் நான் நம்பல.
புரிஞ்சா சரி,
என்ன சொன்ன?
புரிஞ்சு போச்சா? வெளிப்படையா சொல்றேன், நான் லலிதாவை நேசிக்கிறேன்.
உன் வெட்டி போட்டுடுவேன். அந்த பொண்ணு கல்மிஷம் இல்லாம பழகுனா அவ மேல ஆசைப்பட்டுட்டீங்களா?
இன்னும் சொல்ல போனா நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சேன்.
கழுத்து நிறுத்த உன்னை கொண்டு போட்டுடுவா. யோகே ராஸ்க், அது ஐயர் விட்டு பொண்ணுடா. இந்த காலத்துல என்னப்பா ஜாதி?
தமிழ் திரையுலகில் இயக்குனர் சிகரம் என்று புகழப்படும் கே பாலச்சந்தர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என நான்கு மொழிகளிலும் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இந்தியாவில் திரைப்படத்துறைக்கான மிக உயர்ந்த விருதான தாதா சாஹேப் பால்கே விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் நாடகங்களுக்கான எழுத்தாளர் மற்றும் இயக்குநராக இருந்த பாலச்சந்தரின் ஆரம்பகால படங்கள் அப்படியே அவரது நாடகங்கள் திரைவடிவம் பெற்றவை போல அமைந்தன. குறைவான செலவில் நிறைவான படத்தை கொடுக்கும் ஒரு படைப்பாளி என்று திரையுலகம் அவரை பாராட்டியது. நீர்க்குமிழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல் போன்ற படங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். எந்த கலைஞரிடம் என்ன திறமை ஒளிந்துள்ளது, அதை எப்படி சினிமா சூழலுக்கு ஏற்ப வெளிக்கொண்டு வரலாம் எனும் கலையை அவர் மிக சிறப்பாக கையாண்டார். காலஞ்சென்ற நடிகர்கள் நாகேஷ், முத்துராமன், மேஜர் சுந்தர்ராஜன் மற்றும் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலரை இதற்கு மேற்கோள் காட்டலாம்.
கலிசி ఉంటే కలదు సుఖము కలిసి వచ్చిన అదృష్టము ఇది కలిసి వచ్చిన అదృష్టము.
இந்திய திரையுலகில் வண்ணப்படங்கள் ஆழ காலூன்றிய பிறகும் கூட கருப்பு வெள்ளை படங்களில் படங்களை எடுக்கும் துணிச்சல் பாலச்சந்தர் போன்ற ஒரு சிலருக்கு மட்டுமே இருந்தது. அவ்வகையில் கமல்ஹாசன், சரிதா போன்றோர் நடித்து அவர் தெலுங்கில் இயக்கிய மரோ சரித்ரா பெரும் வெற்றியை பெற்றது. ஆனால் அதே படத்தை அவர் ஹிந்தியில் வண்ணத்தில் எடுத்திருந்தார். திரைப்படத்துறையில் பல வகையில் ஆளுமை செலுத்திய அவர் பலரது வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். பலர் அவரை ஒரு குரு எனும் நிலைக்கு மேலாகவும் வைத்து இன்றளவும் போற்றி வருகின்றனர். அவர் அறிமுகப்படுத்திய பிரபலங்களில் ஒருவரான ரஜினிகாந்த்,
என் முன்னாலேயே அவரு ஒரு மனுஷ ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கடவுள், என்னை வந்து ஒரு பையனை தான் பார்த்தாரு வழிய நடிகா பார்க்கல. அவரை நான் எனக்கு எழுதுனது அவருடைய இழப்பு வந்து என்ன நானே இழந்துட்ட மாதிரி இருக்கு.
எல்லோருக்கும் ஈடேறாத கனவுகள் உள்ளது போல பாலச்சந்தருக்கும் கமல், ரஜினி இருவரையும் வைத்து மீண்டும் ஒரு படம் இயக்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறாமல் போனது. இந்த இரு பிரபலங்களையும் வைத்து அவரது இயக்கத்தில் வெளியான நினைத்தாலே இனிக்கும் படம் தமிழ் திரையுலகில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய படம்.
கே பாலச்சந்தர் குறித்த ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன் தயாரித்து வழங்கிய பெட்டகத்தை கேட்டீர்கள். அடுத்து இன்றைய பலகணியில் சுனாமி பேரழிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்தோனேஷியாவின் அச்சே பகுதிக்கு சென்றிருந்த பிபிசியின் ஆண்ட்ரூ ஆர்டிங் சுனாமியால் பெற்றோரை இழந்து ஆதரவற்று இருந்த 11 வயது பெண்ணை அப்பொழுது சந்தித்திருந்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்ணின் வாழ்க்கையிலும் அந்த பகுதியிலும் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை அறிய ஆண்ட்ரூ ஹார்டிங் இப்போது மீண்டும் ஆச்சேவுக்கு சென்றிருந்தார். அவரது பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன். உடன் பங்கேற்பு சீவகன்.
10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோனேஷியாவிலிருந்து ஆப்பிரிக்க கரை வரை இந்திய பெருங்கடலை ஒட்டியிருக்கும் பல கடலோர நாடுகளை உலுக்கிய சுனாமி உலகில் ஏற்பட்ட மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த சுனாமியால் 14 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 2,75,000 பேர் இறந்தார்கள். இறந்தவர்களில் ஆண்களை விட பெண்களே அதிகம். இறந்தவர்களில் சுமார் 160,000 பேர் இந்தோனேஷியாவின் அச்சே மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். பண்டாரச்சே பகுதியில் வேகமாக வளர்ந்திருக்கின்ற மரங்கள் கிராமங்களுக்கு வேலியாக இருக்கின்றன. சிறிய சாலை வழியாக பயணித்தால் உள்ளே இருக்கின்ற கிராமங்களுக்கு போக முடிகிறது. பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே வந்தபோது எல்லாம் சின்ன பின்னமாக கிடந்தது. 20 மீட்டர் உயரத்திற்கு எழும்பி வந்த ராட்சசாலைகள் எதிரிலிருந்த அனைத்தையும் விழுங்கிச் சென்றுவிட்டன. கண்ணில் பட்ட இடமெல்லாம் சேரும் சகதியுமாக இருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் அழுகுரல்கள். அந்த பெரிய அழிவிலிருந்து தப்பி பிழைத்தவர்களுக்காக மசூதி வளாகத்தில் இருந்த மைதானத்தில் ஒரு தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த முகாமில் சோகத்தால் சோர்ந்து போய் தனியாய் அமர்ந்திருந்தார் 11 வயதான மாவர்தா பிரியங்கா என்ற சிறுமி. இவரின் பெற்றோர்கள் சுனாமி அலையால் இழுத்துச் செல்லப்பட்டிருந்தனர். லும்புக் என்ற இவர்களின் சொந்த ஊரில்தான் முதலில் சுனாமி அலைகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. அங்கே 35 மீட்டர் தூரத்திற்கும் உயரமான அலைகள் தாக்கியிருக்கின்றன. தற்காலிக அகதி முகாமில் பல நாட்கள் இருந்த பிறகுதான் மாவர்தாவுக்கு 16 வயதாகவும் தன்னுடைய அக்காவும் தப்பி பிழைத்த தகவல் கிடைத்தது. இப்போது அந்த பெண்ணை தேடித்தான் நாம் அச்சே பகுதிக்கு செல்கிறோம்.
It's so good to see you. Look at you. You're huge.
I'm so big.
You are big. And you speak English.
Yes, I can. I know. What do you want to say?
மதுரவாவுடைய முகம் மாறவில்லை. கொஞ்சம் வளர்ந்திருக்கின்றார். என்னை கண்டவுடன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். கட்டி அணைத்தார்.
Long time I not see you.
சுனாமிக்கு பிறகு தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மூலமாக 2 ஆண்டுகள் அவருடன் தொடர்புகளை கொண்டிருந்த நான் 8 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு இப்போது வந்தாலும் மாவர்தாவுக்கு அது பெரிய குறையாக தெரியவில்லை. இப்போது 21 வயதாகும் மாவர்தா ஆங்கிலம் படிக்கிறார். சுனாமி பேரழிவுக்கு பிறகு பிரிட்டிஷ் உதவி நிறுவனத்தால் அமைத்து கொடுக்கப்பட்ட வீட்டில் அவர் வசித்து வருகின்றார். மழை பெய்தால் வீட்டுக்குள் சாரல் அடிக்கிறது, எல்லாம் நனைந்து விடுகிறது என்கிறார். சுனாமி தாக்குதலுக்கு பிறகு 140,000 வீடுகள் இந்த பகுதியில் கட்டப்பட்டன. இதற்காக சுமார் $7 பில்லியன் செலவிடப்பட்டன. சீக்கிரமாக வீடுகளை கட்டியாக வேண்டும் என்பதால் இலக்கு நிர்ணயித்துக் கொண்டு போட்டி மனப்பான்மையுடன் பல துண்டு நிறுவனங்களும் அரசு சாரா அமைப்புகளும் இங்கே வீடுகளை கட்டியிருக்கின்றன. இவற்றில் பல தற்போது ஆளின்றி பூட்டி கிடக்கின்றன. வீடு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. மாவர்தாவுக்கு வீடு கொடுக்கப்படும் என்ற சூழல் ஏற்பட்டவுடனேயே பல உறவினர்கள் அந்த வீட்டை தமக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று உரிமை கோரியிருக்கின்றனர். இதனால் குடும்பத்தில் கசப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வழியாக இந்த வீடு கிடைத்த பிறகு மாவர்தாவின் வாழ்க்கைக்கு பெரிய உறுதுணையாக அது இருந்திருக்கிறது. இப்போது இருக்கும் வீடு தன்னுடைய பெற்றோரின் வீட்டை விட வசதியாக இருக்கிறது என்று அவர் கூறுகின்றார். நாளாந்த தேவைகளுக்கான பணம்தான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. பெற்றோர்களின் நினைவு குறித்து யோசிக்க அவர்களின் புகைப்படம் கூட மாவர்தாவிடம் இல்லை.
சுனாமி அலையில் எல்லாம் ஒரு படம் கூட நிட்ட கிடையாது.
உங்க அப்பா அம்மாவை பத்தி நீ இப்போ ரொம்ப அதிகமா நினைச்சு பாக்குறியா?
My life without my parents of course very sad because there is nobody care about me and அப்பா nobody love me like my parents.
ஆமா, அவங்களுக்கு நடந்தது என்னச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னுடைய அப்பா அம்மா மாதிரி என்ன வேறு யாரும் பார்க்க மாட்டாங்களே.
கால ஓட்டத்தில் மாவர்தாவின் வாழ்க்கை மாறியிருக்கிறது. இந்த நகரமும் மாறியிருக்கிறது. அதே நேரம் அந்த பயங்கர நினைவுகள் மறக்கப்படவில்லை. கடற்கரையிலிருந்து 2 மைல் உள்ளே இருக்கின்ற ஒரு பகுதியில் இடிந்து போயிருக்கின்ற 2 பழைய வீடுகளின் மாடியில் நிற்கின்ற ஒரு படகு அந்த பேரலைகளின் ஆற்றலை இன்னமும் ஞாபகப்படுத்துகின்றன. அதே நேரத்தில் வருங்காலம் குறித்த கனவுகளோடு மக்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல
துவங்கியிருக்கின்றனர்.
மாதர்வா தற்போது தற்காப்பு கலையான கிக் பாக்ஸிங்கை கற்று வருகின்றார். வருங்காலம் குறித்து ஆசையோடு கனவு
காண்கின்றார்.
நான் பலசாரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தற்காப்பு கலைகளை பயில்கின்றேன். என்னுடைய பட்டப்படிப்பு முடிந்த பிறகு நான் அமெரிக்காவுக்கு போய் படிப்பேன். உங்களைப் போல ஒரு பத்திரிகை நிருபர் ஆவேன். அதான் என்னுடைய ஆசை.
மாவர்தா மட்டுமல்ல, இங்குள்ள பலரின் வாழ்க்கையை சிந்தனையோட்டத்தை சுனாமி மாற்றியமைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து அதிலிருந்து மீண்டு தம்முடைய வாழ்க்கையை மீள அமைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் நம்பிக்கையோடு காணப்படுகின்றனர். இங்கு மேற்கொள்ளப்பட்ட நிவாரணப் பணிகள் மெதுவாகத்தான் நடந்திருக்கின்றன என்றாலும் அவை பயன் தர ஆரம்பித்திருக்கின்றன. சுனாமி அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்று இங்குள்ள மக்கள் நம்புகின்றனர். தற்போது இங்கே கடுமையான ஷரியா சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பொது இடத்தில் சாட்டையால் அடிப்பது போன்ற தண்டனைகளை மனித உரிமை அமைப்புகள் வெகுவாக விமர்சித்திருக்கின்றன. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வர தயங்குவதால் இந்தோனேஷியாவின் சராசரி பொருளாதார நிலையை விட இந்த பகுதி மிகவும் பின்தங்கியிருக்கிறது. நான் ஒரு முஸ்லீம், ஷரியாவை ஆதரிப்பவள் என்று கூறும் மாவர்தா ஷரியாவை அமல்படுத்துகின்ற போலீசார் சரியில்லை என்கிறார். தற்போது மாவர்தா தன்னுடைய பெரிய சகோதரியின் குடும்பத்தோடு தன் வீட்டில் வசித்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பேரழிகளை கடந்து வாழ்க்கையில் முன் சென்று கொண்டிருக்கின்றார்.
பிபிசியின் ஆண்ட்ரூ ஆர்டிங்கின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இடத்தில் தன்னுடைய போர் விமானம் ஒன்று விழுந்துவிட்டதாகவும் அந்த விமான ஓட்டியை சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் பிடித்து வைத்திருப்பதாகவும் ஜோர்டானிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. காசாவின் எல்லையோரத்தில் ரோந்தில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேலிய படையினர் மீது பாலத்தீன துப்பாக்கிதாரிகள் தாக்கியதை அடுத்து காசாவில் உள்ள இலக்குகளை தாம் தாக்கி வருவதாக இஸ்ரேல் கூறி வருகிறது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் பிரிவினைவாதிகள் நடத்திய தாக்குதலில் 60க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.